நமது ஞானகுரு அவர்கள் வேப்ப மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சத்துகளும், ரோஜாப்பு செடியிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சத்தின் மனங்களும், விசைச்செடியிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சத்தின் மனங்களும் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு சந்தர்ப்பவசத்தால் தனித்தனியாக அலைகளாக இந்த பூமியின் காற்றலைகளிலே பறந்து கொண்டிருந்தாலும், சந்தர்ப்ப வசத்தால் அதில் இருக்கக்கூடிய கலவைகள், வேப்ப மரத்தினுடைய மனங்கள் அது வெளிப்பட்டு அதனுடைய போகும் பாதையில் இந்த ரோஜாப்பினுடைய மனங்கள் பட்ட அலைகள் இருந்தால் அதை உந்தி விரட்டி செல்லக்கூடிய சந்தர்ப்பமாகின்றது. பின் அது இது ரெண்டும் போகக்கூடிய அந்த பாதையில் ஒரு விசைச்செடியினுடைய மனங்கள் அது உமிழ்த்தப்பட்ட அலைகள் இருந்தால் அந்த இடத்திலே அது ஒரு விஷம் தாக்குதலாக அது அமைந்து கிருகிரு என்று சுழன்று மூன்றும் கலந்து நாம் இன்று ஒரு அடுப்பிலே ஒரு பாத்திரத்தை வைத்து நெருப்பை கீழே வைத்து அதில் எந்தெந்த பொருள்களை போடுகின்றோமோ அது அனைத்தையும் கலக்க செய்வது போன்று இது கலந்து பூமியினுடைய ஈர்ப்பிலே அமுங்கி விடுகின்றது. மோதனால் வெளிப்பட்ட ஆவிகள் மேலே சென்று விடுகின்றது. ஆனாலும் நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒளி கற்றைகள், அந்த மின்னல் இந்த பூமியிலே படர்ந்த இந்த மூன்றும் கலந்த அந்த சத்திலே அது துடிப்பு நிலையாக மோதி எதிர்நிலையாக போடப்போகும்போது அது புதுவிதமான தாவர இனங்களாக விளைகின்றது என்று சொல்லியிருக்கின்ற பல முறை சொல்லியிருக்கின்றார்கள். இதே போன்றுதான் இந்த மூன்றும் விகிதாச்சாரங்கள் அது இணைந்த நிலைகளுக்கொப்ப ஒரு கருவேப்பிலையாக மாறுகின்றது. ஆனால் இந்த மூன்றும் சேர்ந்தே விகிதாச்சாரங்கள் அந்த விஷச்செடியினுடைய சத்துகளும் ரோஜாப்பினுடைய சத்துகளும் அதிகரிக்கப்பட போகும்போது இதுவே அரளி செடியாக உருவாகின்றது. ஆனால் கருவேப்பிலை செடியினுடைய பயன்கள் அதனுடைய குணநலன்கள் வேறு, அரளி செடியினுடைய குணநலன்கள் வேறு. இது போன்றுதான் இந்த வாழ்க்கையில் நாம் நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளும் சரி, மற்றவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளும் சரி, எப்படி வேப்பமரம் ரோஜாப்பு விசைச்செடி என்று சொல்கின்றோமோ இது போன்று நாம் வெளிப்படுத்தும் இந்த உணர்வுகளும் நாம் சுவாசித்த நிலைகளுக்கொப்ப நுகர்ந்த நிலைகளுக்கொப்ப உற்று பார்த்து செவிவெளி கேட்டு நுகர்ந்த நிலைகளுக்கொப்ப எத்தனையோ குணங்களும் எத்தனையோ உணர்வுகளும் எத்தனையோ மனங்களும் நாம் அறிய நேர்கின்றது, நுகர நேர்கின்றது, கேட்க நேர்கின்றது. இதுவும் அந்த தாவர இனங்களுடைய மனங்கள் கலவைகளாகி புதுவிதமான ஒரு தாவரினம் உருவாகக்கூடிய சந்தர்ப்பமாக அது எப்படி உருவாகின்றதோ இது போன்றுதான் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய குணங்களும் நம்முடைய உணர்வுகளும் இந்த கலவைகள் மாறினால் அதற்கொப்ப உணர்ச்சிகளும் இயக்கங்களும் செயலாக்கங்களும் நம்முடைய நிலைகளும் மாறுகிறது என்பதையே இந்த உபதேசத்தில் உணர்த்துகின்றார்கள். இன்று நாம் ஒரு கடினமான சூழ்நிலையை சந்தித்து அதனால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று வைத்துக் கொண்டால் இன்னொரு மனிதர் அவர் தன்னுடைய குடும்பத்திலோ தன்னுடைய தொழிலோ அவருக்கு கிடைத்த மகிழ்ச்சியை அந்த சந்தோஷமான நிலைகள் அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் நான் வேதனைப்படும் அந்த உணர்வுகள் அந்த மனங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கும் நிலைகள் அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த மகிழ்ச்சியான உணர்வுகள் அந்த மனங்கள் அதை நாம் பார்த்து சுவாசிக்கப்பட போகும்போது நாம் அதை நுகர்ந்தாலும் நமக்குள் அதை கலந்தாலும் அந்த நல்ல மகிழ்ச்சியான உணர்வுகளை சந்தோஷமூட்டும் அந்த எண்ணங்களை எண்ணாதபடி அவரும் சம்பாதித்து வாழ்கின்றார், நாமும் சம்பாதித்து வாழ்கின்றோம். ஆனால் நாம் இப்படி கஷ்டப்படுகின்றோம், அவர் சந்தோஷமாக இருக்கிறாரே என்று எந்த வேதனையான உணர்வுகள் நமக்குள் பலவீனமாக நம்மை இயக்கிக் கொண்டிருந்ததோ அதிலே இந்த சந்தோஷம் ஊட்டக்கூடிய உணர்வுகள் கலந்தாலும் இது அந்த உணர்வின் இயக்கமாக மாற்றாதபடி எப்படி அந்த மூன்று கலவையும் சேர்ந்து கருவேப்பிலையாக ஆனதோ அதே சமயத்தில் விஷத்தினுடைய தன்மை அளவுகள் அதிகமாக போடும்போது அரளிச்செடியாக மாறியதோ இதை போன்று இந்த வேதனையான உணர்வுகளுக்குள் அந்த மகிழ்ச்சியூட்டக்கூடிய உணர்வுகளை நுகர்ந்தாலும் இதுவும் அந்த மீண்டும் அவர் மட்டும் இது சந்தோஷமாக இருக்கின்றார், நாம் சந்தோஷமாக இல்லையே என்று இதுவும் ஒரு புதுவிதமான வேதனையை உருவாக்கக்கூடிய கலவையாக இது மாறுகின்றது என்று குரு இதில் உணர்த்துகின்றார். ஏனென்றால் கலவைகள் என்பது இயற்கை, அது சந்தர்ப்பம், அதனுடைய நீதிகளாக இருந்தாலும் இந்த கலந்த நிலைகள் அழுத்தம் எந்த மனத்தின் சுவையோ அதற்கு தகுந்த மாதிரி அதனுடைய இயல்புகள் எப்படி அது புதுவிதமான நிலைகள் உருவாகின்றது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக சொல்கின்றார். ஆக அந்த மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நிலையை நல்லதாக சந்தர்ப்பவசத்தில் அது மீண்டும் நல்ல நிலையை உருவாக்கக்கூடிய எண்ணங்களை நாம் எடுத்து அதை வளர்ப்பதற்கு மாறாக வேதனை அதே உணர்வாக நம்மை இழுத்து சென்று அந்த மீண்டும் அது கடினமாக வேதனைப்படும் நிலையாக நமக்குள் அந்த நல்லதை பெறவிடாதபடி இதனுடைய சந்தர்ப்பங்கள் எப்படி ஆகின்றது, என்னுடைய உணர்வின் இயக்கங்கள் இயல்புகள் எப்படி இந்த கலவைகள் இயற்கையிலே உருப்பெறுகின்றது. நாம் தவறு செய்யவில்லை, ஆனால் நாம் இப்படி ஏற்கனவே வேதனைப்பட்டோம், ஆனால் மற்றவர்கள் நல்லா இருக்கின்றார்களே, நாம் அது கூட இல்லையே என்று மீண்டும் இன்னொரு புதுவிதமான அந்த வேதனையாக அந்த கலவையாக மாறப்பட போகும்போது நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி நல்ல அணுக்களுக்கு கொஞ்ச நெஞ்சம் கிடைக்கக்கூடிய அந்த நல்ல உணர்வுகளும் கிடைக்காதபடி இன்னும் விஷத்தன்மையாக அதிகமாகி அது நோயாகக்கூடிய தன்மையோ அல்லது உறுப்புகள் பாழாகக்கூடிய நிலைகளோ இது போன்று சந்தர்ப்பத்தில் உருவாகி விடுகின்றது. இதெல்லாம் நாம் தெரிந்து நாம் தவறு செய்யவில்லை என்ற நிலையில் இது போன்ற நிலைகளை உணர்ந்து நாம் சுவாசித்த நாம் சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகளே இதற்கு காரணமாக நாம் நினைக்கின்றோம். நாம் சந்தோஷமாக இல்லையே, அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அல்லவா, அதனால் வேதனைப்படத்தானே செய்ய முடியும், அது எப்படி வேதனைப்படாமல் இருக்க முடியும் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் நுகர்ந்த உணர்வே இது அதனுடைய இயல்பாக அதனுடைய ஈர்ப்பிற்கு அதைத்தான் இங்கே சாம என்று சொல்லுகின்றார். தனித்தனி மனங்கள் வெளிப்பட்டாலும் அந்த சாம அந்த உணர்வின் இசையாக அந்த உணர்வின் ஒளியாக அது நம்மை இயக்கி விடுகின்றது. அந்த சோக கீதமாக வேதனையே நமக்குள் மீண்டும் அந்த இயக்கக்கூடிய சக்தியாக அந்த ஒளிகள் எழுப்பப்பட போகும்போது நாம் சொல்லுகின்ற எப்படி வேதனைப்படாமல் இருக்க முடியும். அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி ஞானிகள் மகரிஷிகள் அவர்கள் வாழ்க்கையிலே பல துன்பங்களை துயரங்களை இக்கட்டான நிலைகள் வந்த நிலையில் அதிலிருந்து மீள வேண்டும் அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உயர்ந்த உணர்வை எண்ணி எடுத்து சந்தர்ப்பத்தால் அவர் வளர்த்து கொண்ட அந்த உணர்வுகளே அவர்களுக்குள் வலிமை மிக்க சக்தியா மாறி அவர்கள் இன்று ஞானிகளாக உள்ளார். ஆக இது போன்ற நிலைகளை நாமும் அந்த நல்ல நிலைகளை இது போன்ற சந்தர்ப்பங்கள் எண்ணி எடுத்து இந்த இயற்கையுடைய இயல்புகளை நாம் தெரிந்து கொண்ட நிலையில் இதை ஆராதறிவின் துணை கொண்டு இதை மாற்றி அமைக்க வேண்டும், மாற்றி அமைக்க முடியும் என்பதற்கே குரு இதையெல்லாம் நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
இயற்கையின் உண்மையின் உணர்வு நிலைகளை இன்று பார்ப்போம். வேதங்கள் கூறுவது போல இன்று ஒரு வேப்ப மரத்தின் அருகிலே ரோஜாப்பின் மனத்தை விடுவதில்லை. வேப்ப மரத்தின் உணர்வுகள் கசப்பின் தன்மை ரோஜாப்பின் செடிக்கு பக்கம் விடுவதில்லை. விஷச்செடியின் தான் செடியாக இருக்கும்போது தன் வலுவின் அழுத்தத்தால் தன் அருகிலே விடுவதில்லை. இருப்பினும் வேதங்கள் கூறியபடி வேப்ப மரமும் ரிக்குதான், ரோஜா செடியும் ரிக்குதான், விஷச்செடியும் இருக்குதான். அதிலிருந்து வெளிப்படும் மனத்தை சூரியன் கவர்ந்து கொண்டால் இந்த மரத்தின் பிடிப்பல்லாத நிலைகள் பரவுகின்றது. இந்த மரத்தில் விளைந்த வித்து எங்கே ஊன்றினாலும் பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு அந்த மரத்தின் சத்தை எடுத்து தன் இனத்தை வளர்த்துக் கொள்கின்றது. ரோஜாப்பு செடியும் இதே போன்றுதான். ஈர்ப்பும் அனாதியாக அதை சுழலும் போதும் வேம்பின் உணர்வுகள் உந்து வீசிக்கொண்டது. இதுதான் ரிக் சாம என்பது. சாம என்றால் இசை. வேப்ப மரத்தின் அந்த கசப்பான உணர்வுகள் நுகர்ந்தால் நமக்கு ஓ என்று வாங்கி வருவது போன்றாகின்றது. ரோஜாப்பின் மனத்தில் நுகர்ந்தால் ஆகா என்று மகிழ்ச்சி ஊட்டுகின்றது. இதுதான் ரிக் சாம. அதே போல ஒரு விஷச்செடியின் தன்மை அது தனித்து அது செல்லப்படும்போது அதன் மனத்தை நுகர்ந்தால் உடல்களில் ஒரு விதமான அரிப்பு ஏற்படுகின்றது என்று இத்தகைய உணர்ச்சியின் தன்மை நமக்குள் இயக்குகின்றது. ஆகவே இது தனித்தன்மை இருந்தாலும் உந்து விசை கொண்ட வேம்பு அந்த உணர்வுகள் தனித்து செல்லப்படும்போது அதன் எதிரிலே ரோஜாப்பின் மனத்தை கண்டால் நகர்ந்து ஓட தொடங்கிவிடுகின்றது. ஆனால் ரெண்டும் கலந்து ஓடும்போது நம்முடைய அழுத்தம் அதிகமாகும் போது நம் பூமியிலே ஒரு காற்று சீராக ஓடும் தன்மையை பார்க்கின்றோம். அதே சமயத்தில் நறுமணங்களும் இருக்கும். ஆனால் ஓடுபாதையில் ஒரு விசேஷதியிலிருந்து வெளிப்படும் உணர்வுகளை அது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது இந்த ரோஜாப்பின் மனம் அந்த உணர்வுகள் அந்த விஷச்செடியின் உணர்வுகள் மோதிய பின் கிருகிரு என்று சுழலத் தொடங்கி விடுகின்றது. அந்த சுழற்சியில் வேம்பின் உணர்வும் கலந்து விடுகின்றது. கவர்ந்து மூன்றும் ஒன்றாக இணையத் தொடங்கிவிடுகின்ற அந்த சுழற்சியில் இன்று ஆயிர விதமான அந்த கசத்தின் உணர்வுகள் ஒரு 100% ரோஜாப்பின் உணர்வுகளும் 100% 100 அணுக்கள் இது ஆயிரம் அணுக்கள் வேம்பின் உணர்வுகள். விசசேரியின் உணர்வுகள் பற்று என்று இந்த உணர்வுகள் மோதினால், இந்த மோதலில் இப்படி இணைந்து கொண்டால் ஒன்றுடன் ஒன்று மோதி அதனதன் மனங்களின் குணங்களை இழக்கப்படுகின்றது. இதனால்தான் அதர்வன என்பது. இப்ப நாம் பாலில் காப்பியை போட்டு ஜீனியை போட்டால் பாலின் சுவை இழந்து விடுகின்றது. எனவே கலந்தப்பின் அதர்வன எது அதிகமோ அதன் உணர்வின் தன்மை நமக்கு சுவை ஊட்டுகின்றது. இதைப் போலதான் நுகர்ந்த உணர்வுகளில் இந்த உணர்ச்சிகள் ரெண்டர கலந்து மோதலில் ஆவித்தன்மை மேலே செல்வதும், மோதலில் ரெண்டர கலந்து எடை கூடும்போது புவியின் ஈர்ப்புக்குள் படர்ந்து விடுகின்றது. இப்படி படர்ந்து கிடக்கும் இந்த நிலைகளில் இப்ப வேம்பின் உணர்வோ ரோஜாப்பின் உணர்வுகளோ விசேஷரின் உணர்வுகளும் எந்தெந்த நட்சத்திரத்தின் நிகழ்கொண்டு இந்த உணர்வுகள் வெளியேறதோ, இதே போல இந்த 27 நட்சத்திரங்களும் சூரியன் கவர்ந்து வரப்படும் போது ஒன்றோடு ஒன்று மோதும் போது மின்னலாக மாறுகின்றது. இப்ப மின்னலாக மாறும்போது இந்த மூன்று கலவைகளின் தாக்கிய பின் அது ஒரு இயக்க சக்தியாக மாறி 10%, 100, 1000% ரோஜாப்பும், 10% வேம்பும், 1000% விசேஷத்தின் தன்மை நுகர்ந்து விட்டால், இவை கலந்து விட்டால் அரளி செடியாக மாறுகின்றது. எதன் கலவை அதிகமாகின்றதோ அதற்கு தக்க அரளி செடியாக மாறுகின்றது. 10% வேம்பும், 3% ரோஜாப்பூவும், 1% விஷச்செடியும் மூன்றும் இந்த மோதலில் கலந்து விட்டால், இதை மூன்றும் ஒன்றாக இணைத்து அது தரையில் படும்போது இதே போல மின்னல் தாக்கப்படும் போது அது கருவேப்பிலையாக மாறுகின்றது. இப்படி மோதலில் இணைந்த நிலைகளுக்கொப்ப பலவிதமான வித்துகள் விளைகின்றது. இப்ப நாம் வேதனையுடன் இருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவர் சந்தோஷமாக நமக்கு முன் சிரித்துக் கொண்டிருக்கின்றார் அவர்கள் குடும்பத்தை பற்றி என்றால், அவர்கள் சந்தோஷமான உணர்வை நாம் நுகர்ந்தால் நம் உயிரிலே பற்று நமக்கு இப்படி இல்லையே என்று மீண்டும் வேதனையின் உணர்ச்சிகளுக்குத்தான் நம்மளுக்கு இயங்க செய்கின்றது. அவர்கள் சந்தோஷமா இருக்கின்றார்கள், நாமும் சம்பாதிக்கின்றோம், வீட்டில் பையன் சரியில்லை, வியாபாரம் சரியில்லை என்று இந்த வேதனை உணர்வுகளை நாம் நுகர்ந்த நேர்ந்தால் நாம் உயிரிலே பற்று இந்த மூன்று உணர்வுகளும் அது ஒன்றாக இணைந்து விடுகின்றது. உதாரணமாக நாம் குழம்பு வைக்கிறோம் என்றால் நெருப்பை வைத்து அதன் மேல் பாத்திரத்தை வைத்து அதற்குள் நீரை ஊற்றி நாம் எந்தெந்த பொருள்களை கலந்து அது படுகின்றோமோ அதுக்கு தக்கவாறு ஒன்றரை இணைந்து அதற்கு தக்க சுவை தருகின்றது. இதே போலதான் மனிதன் வாழ்க்கையில் மிகவும் வேதனையாக இருக்கப்படும் போது நம் கண் எதிரிலே ஒருவர் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் அந்த உணர்வை பார்க்கும்போது நாம் இவ்வளவு சம்பாதித்தோம், எனக்கு இப்படி வந்துவிட்டதே என்று மீண்டும் அந்த வேதனை உணர்வுகள், அவர்கள் வாழ்க்கையில் நல்ல மனம் கொண்டு இருப்பினும் நாம் நுகர்ந்த உணர்வுகள் இந்த விஷத்துக்குள் படரப்பட்டு புதுவிதமான வேதனைகள் வந்துவிடுகின்றன. நாம் எதை செய்தும் எதுவும் நம்மளுக்கு பலன் இல்லையே என்று இந்த வேதனை உணர்வுகள் நுகரப்படும் போது நம் உடலே நல்ல குணங்கள் கிடைச்சும் நல்ல உணர்வின் அணுக்களை நாம் விளையவிடாது. இது மூன்றும் ஒன்றாக சேர்த்து நம்ம இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது வேதனை வெறுப்பு என்ற நிலை சந்தோஷப்படுவதற்கு மாறாக இந்த உணர்வுகள் நாம் உயிரிலே பட்டு இந்த உணர்ச்சிகள் நம் இரத்த நாணங்களில் கலந்து நம் இரத்த நாணங்கள் உடல் முழுதும் பரவப்படும் போதும் அந்த இரத்தத்திலிருந்துதான் நம் உடல் உள்ள அணுக்கள் உணவாக எடுத்துக் கொள்கின்றது. இப்படி வெறுப்பும் வேதனையும் மகிழ்ச்சியற்ற உணர்வுகள் நம் இரத்த நாணங்களை கலந்த பின் நம் உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கு ஆகாரம் கிடைப்பதில்லை. இந்த வேதனையான உணர்வு கொண்ட இந்த அணுக்கள் அந்த விஷத்தின் தன்மையும் வெறுப்பின் உணர்வுகளை அது அதிகமாக உட்கொள்ள தொடங்கிவிடுகின்றது. பின் அதன் உணர்வுகள் அதிகமாக வளர்ந்தால் அந்த அணுக்களின் இனங்களை தனக்குள் பெருக்கப்படும் போது நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட உறுப்புகள் சிதைய தொடங்கி விடுகின்றது அல்லது சுருங்க தொடங்கி விடுகின்றது. நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட நமது உடல் சுருங்க தொடங்கி விடுகின்றது. மீண்டும் மீண்டும் வேதனை என்ற உணர்வே நாம் வருகின்றது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை.
நாம் தொழில் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதிலே தொழில் சீராக நடந்து பணம் பட்டுவாடா ஒருவருக்கொருவர் கொடுத்து வாங்கக்கூடிய நிலையில் அனைத்தும் சீராக இருந்தால் அதில் மகிழ்ச்சியும் நாம் பெறுகின்றோம். ஆக முதல் போட்டு வாங்கி வைத்த சரக்குகள் சீரான நிலையில் பணம் வந்து நம்மிடம் நமக்கும் அது கொடுத்து வாங்கக்கூடிய நிலையில் இருக்கப்படப்போம் போது அங்கே மகிழ்ந்த நிலை வருகிறது. இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பம் நாம் இப்படி ஒரு இடத்தில் வாங்கி ஒரு இடத்தில் கொடுத்து நாம் தொடர்ந்து செய்யப்படும் போது ஒரு இடத்தில் நாம் வரவேண்டிய பாக்கி நமக்கு வராது. அது காலம் தாழ்த்தி விட்டால் அது ஒரு தடங்கல் போன்று ஆகின்றது. ஆக நாம் வட்டிக்கோ மற்ற பணத்தை முன்பணம் கொடுத்து சரக்குகளை வாங்கி வைத்து தொழில் செய்யப்பட போகும்போது இங்கே ஒரு இடத்திலிருந்து நாம் கணிசமான தொகை பணம் வரவில்லை என்றால் இந்த வட்டிக்கு மேல் வட்டி கூடுகின்றதே என்று சிந்தனைகள் நமக்குள் மாறுகின்றது. அதே சமயத்தில் அதை குறைத்து நாம் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று எண்ணினாலும் அந்த பொருள்களுடைய எண்ணிக்கையோ மற்ற அளவு குறையப்பட போகும்போது அது தன்னிச்சையாக வியாபாரம் குறையக்கூடிய நிலைகள் வருகின்றது. இப்படி ஒன்றுக்கொன்று இணைந்த நிலைகள் அது ஒரு இடத்தில் தடங்கள் ஆகப்பட போகும்போது நம்முடைய தொழிலை அது சீராக செயல்படுத்த முடியாது. அதனுடைய சந்தர்ப்பங்கள் அமைகின்றது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை. ஆனாலும் இப்படி தொழில் நடக்க முடியவில்லையே, நம்மால் சீராக செயல்படுத்த முடியவில்லையே என்று இந்த உணர்வுகள் புதுவிதமான வேதனையாக அந்த உணர்ச்சிகளை நமக்குள் தூண்டப்பட போகும்போது இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அது சீரான நிலையில் சிந்தித்து வந்த நிலைகளை இது மாற்றி அமைக்கக்கூடிய அது ஒரு நிலையாக நமக்குள் அது வருகின்றது. ஏனென்றால் நாம் பல கோடி சரீரங்கள், இது போன்ற பல கொடுமைகளும் தீமையிலிருந்தும் அந்த சந்தர்ப்பங்கள் நேரிடும் பொழுதெல்லாம் அதிலிருந்து விடுபட வேண்டும், அதிலிருந்து தப்ப வேண்டும் என்று வலுவான உணர்வுகளை எடுத்துத்தான் இன்று பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக வந்துள்ளோம். ஆனால் இதுபோன்று குறுக்கு நாம் செயல்படக்கூடிய நிலைகளை குறுக்காட்டப்பட போகும்போது நாம் இதுக்கு என்ன செய்வது என்று சரியான உணர்வுகளை எண்ணாதபடி நாம் வேதனைப்பட தொடங்கி விடுகின்றோம். இந்த வேதனை என்பதே நஞ்சு. ஆக பல நஞ்சுகளை கழித்து இன்று வந்த நிலையில் மீண்டும் நஞ்சான உணர்வுகளை சுவாசிக்க நேர்கின்றது. அதாவது ஒரு புழு அது சாந்தமான நிலையில் கொண்டிருந்தாலும் ஒரு குளவியோ அது கடும் விஷத்தன்மை கொண்டது. அந்த விஷமான உணர்வுகள் அந்த புழுவினுடைய உடல்ல அந்த குளவி பாய்ச்சப்பட போகும்போது புழுவினுடைய உடல் அந்த விஷத்தினுடைய ஈர்ப்பின் துணை கொண்டு அது தாங்காதபடி அந்த விஷம் கலந்த நிலைகளாக அது உருமாற தொடங்குகின்றது. இது போன்றுதான் இந்த நாம் வேதனைகளிலும் நஞ்சுகளையும் அதிலிருந்து விடுபடக்கூடிய நிலைகளாக நல்ல உடலாக நல்ல உறுப்புகளாக வளர்ச்சி அடைந்து வந்த நாம் இதுபோன்ற சந்தர்ப்பத்தால் வரப்பட போகும்போது நம் உடலிலே அது நோயாகவோ அல்லது உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கோ நல்ல ஆகாரம் கிடைக்காதபடி உடல் வலியோ மற்ற இதுபோன்ற உபாதைகள் வர அது காரணமாகின்றது. அந்த உணர்வு நமக்குள் கோபமும் ஆத்திரம் இது போன்ற நிலைகளை தூண்டப்பட்டு யார் பணம் தரவில்லையோ அவர்களிடம் போய் இதே உணர்வுகளை காட்டி அவர்களிடம் சண்டையிடும் உணர்வுகளாகவோ அழுத்தமாக கேட்கும் உணர்வுகளும் இது தூண்டப்படுகின்றது. அது அவரிடம் சென்று நாம் இதே உணர்வு கொண்டு அந்த கிடைக்கவில்லையே அது தரவில்லையே என்ற உணர்வு கொண்டு அவரிடம் எண்ணி இந்த உணர்வுகளை செலுத்தப்பட போகும்போது அவருக்கு அங்கே சரியான வருமானம் வரக்கூடிய நிலை இல்லாதனால்தான் அல்லது அவருடைய சந்தர்ப்பம் ஏதோ காரணத்தினால்தான் அவர் பணம் கொடுக்காமல் அவர் காலம் தாழ்த்துகின்றார். அப்ப அவரிடம் போய் நீ ஏன் தரவில்லை என்று நாம் கேட்கப்பட போகும்போது அவரை சாடி பேசப்பட போகும்போது அவருடைய தொழிலும் ஏன்னா அவருடைய சிந்தனையில் இதுபோன்று மாறத் தொடங்குகின்றது. அப்போது அவருடைய சிந்தனைகளும் அது வியாபாரத்தை சீராக செயல்படுத்த முடியாது. அவருக்கும் இதே வேதனை மாத்திரம் கோபம் வரப்பட போகும்போது அவர் தொழிலும் கடை செய்து விடுகின்றது. ஆக அவரும் கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் இதுபோன்ற உணர்வுகள் மாறப்பட போகும்போது கொடுக்க வேண்டும் என்ற நிலைகளுக்கு மாறாக என்ன செய்வது என்று அவரும் சிந்தனையற்ற நிலைகளாக வரப்பட போகும்போது நாம் ஒன்றாக தொழில் செய்த நிலைகள் சந்தர்ப்பத்தால் வேதனையுடைய உணர்வுகளே அதிகமாகின. இதைத்தான் குரு நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக ராமாயணத்தில் இதை சிவதனுசு என்று காட்டுகின்றார்கள். சிவதனுசு என்றால் உடலுக்குள் விளைந்த உணர்வுகள். ஆக நாம் அந்த ஞானிகளால் கொடுக்கப்பட்ட இது போன்ற தீமையிலிருந்து அறியாது இயக்கக்கூடிய நிலையிலிருந்து விடுபடக்கூடிய அந்த மார்க்கங்களை காட்டியிருந்தாலும் நாம் இந்த மனித உடலில் விளைந்த உணர்வுகளையே மீண்டும் எடுக்கப்பட போகும்போது இன்னொரு உடலுக்கு வித்திடும் உணர்வாக அதைத்தான் இங்கே வேதனை என்று சொல்கின்றது. இந்த வேதனைப்படும் நிலையாக நாம் பரிணாம வளர்ச்சியில் அடுத்த நிலை உயர்ந்த நிலை பெறக்கூடிய அந்த வியாபாரத்தை அடுத்து எப்படி சீராக்கலாம், இதை எப்படி செயல்படுத்தினால் அது சரியாகும் என்று அந்த நல்ல உணர்வுகளை எண்ணுவதற்கு மாறாக மீண்டும் இந்த விஷத்தன்மை கொண்ட ஈர்ப்பாக இந்த பூமிக்குள் மீண்டும் உடல் பெறும் நிலையிலாகவே இது நம்முடைய நிலைகள் மற்ற மிருகங்களோ மற்ற உயிரினங்களோ எப்படி இந்த புவியினுடைய ஈர்ப்பில் அது சுழன்று கொண்டு மீண்டும் மீண்டும் அதிலே சுழல தொடங்கிய நிலையில் கொண்டுதான் நமக்குள்ளும் இது போன்ற சந்தர்ப்பங்கள் ஆகியவை என இதெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் நாம் அந்த சந்தர்ப்பத்தில் எதை எண்ண வேண்டும், அதற்குத்தான் இங்கே ஆத்மசுத்தி என்றும் நாம் தொழிலை எப்படி சீராக்க வேண்டும் என்று இந்த உயர்ந்த உணர்வுகளை குரு காட்டியுள்ளார். அதை அதன்படி செயல்படுத்தி அவர்களுக்கு நல்ல வருமானம் வர வேண்டும், அவர் தொழில் சீராக நடக்க வேண்டும், அவர் நம்மிடம் அந்த பணத்தை வாங்கியதை திரும்ப சீக்கிரம் கொடுக்க வேண்டும் என்று இந்த உயர்ந்த உணர்வுகளை எண்ணினோம் என்றால் இந்த வேதனை என்ற விஷமான நிலைகள் நமக்குள் அது உருப்பெறாது, நம் உடல் உறுப்புகளை கெடுக்காது, நம்முடைய நல்ல சிந்தனையும் கெடுக்காது, நம்முடைய தொழிலையும் சீராக்கும், நம் வாழ்க்கையும் சீராக்கும். இந்த உடலுக்கு பின் நாம் எந்த நிலை பெற வேண்டும் என்ற அந்த நிலையும் இது பெறச் செய்யும். ஆக இது போன்ற நிலைகளைத்தான் அது விஷ்ணு தனுசு என்று காட்டி நாம் இந்த வாழ்க்கையில் சிவ தனுசை எண்ணாதபடி விஷ்ணு தனுசை எடுத்து வாழ்க்கையில் வரும் தீமையிலிருந்து விடுபட்டு அருள் ஒளி பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து அந்த விண்ணுலகம் செல்லக்கூடிய நிலையை பெற வேண்டும் என்பதற்கு இதை தெளிவாக நமக்கு காட்டுகின்றார்கள்.
மனிதனின் வாழ்க்கையில் தொழில் சீராக நடக்கும் போது சந்தோஷம் என்ற நிலை வருகின்றது. நாம் கடன் கொடுத்து அது சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் நாம் வாங்கிய கடனுக்கு கொடுக்க வேண்டிய நிலை வரும், அல்லது கடன் கொடுத்த நிலையில் கொடுத்த பின் அடுத்து சரக்கு முன்கூட்டியே வாங்கி வைத்தால்தான் அடுத்து வியாபாரமாகும். கொடுத்த கடன் அது வரவில்லை என்றால் தயாராக வைத்திருக்கும் நிலைகள் நமக்குள் குறைந்து விடுகின்றது. ஆனால் இதை நாம் வட்டிக்கு வாங்கி அந்த சரக்கை வாங்கி தயார் செய்தால் இங்கே நாம் கொடுத்த பொருள் லாபம் வருவதோடு மட்டுமில்லாதபடி லாபத்துக்குண்டான நிலைகள் இல்லாதபடி தேங்கி விடுகின்றது. நம் பொருளை சரியாக வைத்திருக்க முடிவதில்லை. ஆகவே அடுத்து சரியான சரக்கு இல்லை என்றால் வியாபாரங்கள் மந்தமாகின்றது. வியாபாரங்கள் மந்தமானால் வேதனை என்ற உணர்வுகள் வருகின்றது. அந்த வேதனை என்ற உணர்வுகள் வளர்க்கப்படும் போது அந்த விஷமான தன்மைகள் நம் இரத்தங்களில் கலக்கப்படுகின்றது. நம் இரத்தங்களில் கலந்த இந்த விஷத்தன்மைகள் மனிதனை உருவாக்கிய நல்ல அணுக்கள் அது உணவாக உட்கொள்ள தொடங்குகின்றது. இப்ப குழவி எடுத்து புழுவி கொட்டிய பின் எப்படி குழவி உணர்ச்சிகளை அது தாங்கிய பின் புழு குழவியாக மாறுகின்றதோ விஷந்தோய்ந்த உணர்வுகள் நம் உடலில் பெருகத் தொடங்க நம் உடலிலே கடும் நோய்கள் வரத் தொடங்கிவிடுகின்றன. ஆக இதை போல நாம் சந்தர்ப்பத்தால் நாம் நல்லவர்களாக இருப்பினும் தொழிலின் நிமித்த நாம் இருப்பினும் நாம் குறித்த நேரத்தில் நமக்குள் பணம் வரவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வுகளே வருகின்றோம். இப்படி அடுக்கடுக்காக நுகர்ந்த உணர்வுகள் நாம் நல்ல குணங்களுடன் இணையப்படும் போது மனிதன் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் பல தீமைகளை வென்று வென்று தீமைகளை வென்றிடும் மனித உடல் பெற்றத்தின் இந்த மனித உடலில் வேதனை என்ற உணர்வுகள் அதிகரித்து விட்டார் நாளடைவில் இந்த அணுக்கள் அனைத்தும் மற்ற உயிரினங்கள் தான் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை தன் உடலாக எடுத்துக் கொள்கின்ற நல்ல உணர்வுகளை மலமாக மாற்றுகின்ற மனிதன் பல கோடி சரீரங்களை கடந்து தீமையிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்ற உணர்வை கவர்ந்த மனிதன் தான் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நஞ்சினை நீக்கிடும் பெரும் அரும்பெரும் உணர்வுகள் நமக்குள் உண்டு. இந்த உணர்வினை பயன்படுத்தி நமக்கு நஞ்சி சேராதபடி தடுக்க தவறினார் அது நம் உடலிலே கடுமையான நோய்களுக்கு உருவாக்க விடுகின்றது. ஆகவே நாம் ஒருவருக்கு கடன் கொடுத்த பின் கொடுத்தனே எனக்கு தரவில்லையே என்று அந்த மனிதனை எண்ணி அந்த மனிதனால் வேதனைப்படும் போது அந்த விஷம் இந்த உணர்வுகள் நமக்குள் கலந்து நம்மை எரியாமலே கோபமும் வேதனையும் படும் தன்மை வருகின்ற. இப்படி வேதனையும் கோபமும் அதிகமாக உருவாக்கினார் கடன் கொடுக்காதவர்கள் கண்டு நாம் எண்ணும் போது இந்த உணர்வுகள் நம் உடலில் அதிகமாக வளர்ச்சி அடைந்து இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா சென்றால் யாரால் வேதனைப்பட்டதோ அந்த உடலுக்குள் இந்த உடலுக்கு பின் அந்த உடலுக்குள் சென்று ஆவியாக ஆட்டி படைத்து படிதிக்கும் உணர்வுடன் அந்த உடலுக்குள் சென்று விடுகிறது. ஏனென்றால் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த உணர்வுகள் நம் உடலிலே விளையப்பட்டு இந்த உடலை விட்டு செல்லும் இந்த உயிர் யாருடைய உணர்வை பெற்றதோ அவர்கள் ஏற்புக்குள் சென்று அங்கு வேதனை என்ற உணர்வுகளை உருவாக்கி இந்த விஷத்தின் தன்மை வளர்த்து அந்த உடலையும் வீழ்த்திவிட்டு விஷத்தின் தன்மை பெருக்கி இந்த மனித உடல் அல்லாத நிலையை அந்த உடலுக்கு பின் எந்த விஷத்தின் தன்மை அதிகரித்ததோ அதை போல விஷத்தின் தன்மை தான் உணவாக்கி உடலாக்கிக் கொள்ளும் புலி நரி நாய் அல்லது யானை போன்ற நிறையும் பாம்பினங்களோ இதையெல்லாம் தான் விஷத்தின் அளவுக்கோளுக்கு தக்க அந்த உடலின் அமைப்புகள் உண்டு. அதுவே ஜீர்ண சக்திக்கு அது குறுகோளாக இருக்கின்றது, உதவியாக இருக்கின்றது. ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட இத்தகைய உணர்வுகள் நாளடைவில் நம் உடலே நோயாகி மனிதன் அல்லாத உருவை உருவாக்கும். இதைத்தான் ராமாயணத்தில் சிவதன்சு என்று கூறப்பட்டது. இப்போ ஒரு மனிதன் நல்லவன் தான், நம்மளுக்கு கொடுப்பான் என்ற நிலையில் கொடுக்கின்றோம். அவன் சீராக அவன் கைக்கு பணம் வரவில்லை என்றால் நாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைகள் உண்டு. ஆனால் சந்தர்ப்பத்தில் கொடுக்க முடியவில்லை என்றால் நான் அன்று கொடுத்தனே என்று இந்த வேதனை தன்மை இங்கே வளர்கின்றது. இந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் வரும்போது இந்த விஷம் கலந்து விடுகின்றது. இந்த விஷம் கலந்த பின் கொடுத்தவன் கொடுக்கவில்லையே என்று மீண்டும் வேதனையான அந்த மனிதனை நினைக்கும் போது நாம் எப்படி நண்பருக்குள் கோபப்பட்டால் வெகு தூரவில் இருந்தாலும் புறையோடுகின்றது. நாம் வேதனை என்ற உணர்வு படப்படும் போது இதே போல உணர்ச்சிகள் தூண்டி அவன் செயலாக்கங்களை அனைத்தும் தடைப்படுத்துகின்றது. நமக்கு வர வேண்டிய பாக்கியம் வராது, தடைப்படுகின்றன. அவனும் வளர்ச்சி இல்லாத நிலையில் அடைகின்றான். இப்படி நமது வாழ்க்கையும் இதை போன்று அடிக்கடி நமதுக்கு உணர்வுக்குள் காலத்தால் மாற்றமடைந்து மனிதன் உறவை சீர்களைக்கும் நோய்களாக மாற்றப்பட்டு இந்த உடலவிட்டு செல்லும் இந்த உயிரான்மா அதற்கு தக்க உணர்வுகளை மாற்றிவிடும். இதனால்தான் சிவதன்ஸ் என்று.
குருநாதர் இந்த உபதேசத்திலே நம் பிரபஞ்சத்தில் இயக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை அகஸ்தியன் கண்ட பேருண்மைகளை உணர்த்துகின்றார்கள். என்றால் நமது இந்த பிரபஞ்சத்திற்கு முக்கியமான ஒரு கோள் குருவாக இருப்பது வியாழன் கோள். 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொன்றும் கடினமான கதிரியக்க சக்திகள் கொண்டது, விஷத்தன்மை கொண்டது. ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக எதிர்நிலை கொண்டே அது மோதி மின்னல்களாக ஒளி கற்றைகளாக எதிர்மறையான நிலைகள் கொண்டு இயக்க சக்தி கொண்டதுதான். ஆனாலும் இப்படி ஒரு கார்த்திகை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரமும் சந்தர்ப்ப வசத்தால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய துகள்கள் அது ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக அது விரட்டி வரும் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்திலே இந்த வியாழன் கோள் அது தனக்குள் விளைய வைத்த அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சத்து அந்த ஆவியினுடைய நிலைகள் இங்கே குறுக்கே அதனுடைய கார்த்திகை நட்சத்திரம் அந்த விரட்டி வரும் அந்த ரேவதி நட்சத்திரம் இது மூன்றும் சந்திக்கக்கூடிய நிலை வரப்பட போகும்போது அந்த வியாழன் கோளின் சத்தோ இது அனைத்துமே ஒருங்கு இணைத்து ஒரு அதாவது இணைக்கக்கூடிய பாலமாக அதனுடைய ஆற்றல் இருப்பதால் ஏனென்றால் அதிலே அந்த வியாழன் கோளுக்கு 27 உபக்கோள்கள் உண்டு. அந்த 27 உபக்கோள்களை வைத்து தான் அந்த 27 நட்சத்திரனுடைய சக்தியும் அது கவர்ந்து தனக்குள் அது ஒரு புதுவிதமான இயக்க சக்தியாக அது தன்னுடைய சுழற்சியினுடைய வேகம் அதிகம் அந்த ஈர்ப்பின் தன்மை கொண்டு அது நடுமையம் அதிகமான வெப்பமானாலும் இதையெல்லாம் ஆவியாக மாற்றி அது உரைப்பணியாக மாற்றி அது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆவி எதையுமே தனக்குள் இணைத்து கொண்டு அதை ஒரு புது விதமாக வளர்ச்சியின் நிலைகளுக்கு அது இணைக்கக்கூடிய பாலமாக இருப்பதால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சக்தியும் ரேவதி நட்சத்திரத்தினுடைய சக்தியும் இதை இணைத்து ஒரு உயிரணுடைய தோற்றமாக ஒரு பெற காரணமாகின்றது. ஏனால் இப்ப நமது உயிரும் இதே குரு தன்மை கொண்டதுதான். நாம் எதை உற்று பார்க்கின்றோமோ, எதை கேட்க விரும்புகின்றோமோ, எதை அறிய விரும்புகின்றோமோ அதில் நினைவை செலுத்தினாலே போதும் அந்த உணர்வுகள் நமது உயிரினுடைய காந்தத்தால் கவரப்படுகின்றது, நுகரப்படுகின்றது. அது மட்டுமல்ல, எதை நுகர்ந்தோமோ எதை பார்த்தோமோ அந்த உணர்வின் நிலைகள் நம் ஈர்ப்பிற்கு வந்து நம் உடல் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அது இணையக்கூடிய சந்தர்ப்பமாக ரத்தத்திலே கலந்து உடல் முழுவதும் சுழலத் தொடங்குகின்றது. ஆனாலும் நாம் எந்த உணர்வின் மனங்களை அது அந்த சத்துக்களை அந்த குணம் கொண்ட உணர்வுகளை சுவாசிக்கின்றோமோ அதற்கொப்ப ஒவ்வொரு உறுப்பிலும் இது வடிகட்டப்படுகின்றது. அதே சமயத்தில் இன்று பிரபஞ்சத்தில் எடுத்துக்கொண்டால் 27 நட்சத்திரங்கள் அது ஒன்றுக்கொன்று மின்னல்களாக வருவதை அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளி கற்றைகளை அந்த வெளிச்சமான நிலைகளை வெள்ளிக்கோள் கவர்கின்றது. அதிலே வெளிப்பட்டு அதை பிரிக்கக்கூடிய அந்த விஷத்தன்மைகளை கேதுக்கோள் கவர்கின்றது. கருகிய உணர்வுகளை ராகுக்கோள் எடுத்துக் கொள்கின்றது. அந்த ஒளி சப்தத்தை எழுப்பக்கூடிய நிலைகளை செவ்வாய்க்கோள் எடுக்கின்றது. ஆவித்தன்மையை சனிக்கோள் எடுக்கின்றது. இப்படி அதனதன் பங்குகளுக்கு எப்படி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஈர்ப்பு சக்தியாக அதனதன் அது வேண்டியதற்கு அது எடுத்துக்கொள்கின்ற இதுபோன்று நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகளிலும் இந்த சுவாசித்த நிலையில் விஷத்தன்மைகள் இருக்குமே ஆனால் அது நம்முடைய பித்த சுரபிகள் அதை கவர்ந்து விடுகின்றது. அந்த பித்த சுரபிகள் கவர்ந்து கொண்ட அந்த விஷத்தன்மை தான் நமக்குள் ஜீரணிக்கும் சக்தியாகவும் அது வருகின்றது. ஆனாலும் இப்பொழுது நாம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நுகர்ந்த உணர்வுகள் விஷத்தன்மை அதிகமாக இருந்தால் இந்த விஷத்தினுடைய சேமிப்பு அந்த பித்த சுரபிகள் அதிகமாக படப்போகும்போது அளவுக்கு அதிகமான அமிர்தம் நஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த கணக்கின் பிரகாரம் அதிகமான அந்த நஞ்சின் தன்மை அந்த பித்த சுரபிகளை அது ஈர்த்து அதனுடைய கலவைகள் வெளிப்பட போகும்போது நமது கல்லீரலும் மண்ணீரலும் வீக்கமாகின்றது. ஆக அது கலந்த இரத்தங்கள் சுழன்று வரப்பட போகும்போது இந்த நம்முடைய சிறுநீரக பகுதிகளுக்கு வரப்பட போகும்போது அந்த அதிகமான அந்த நஞ்சுகளை அதுவும் வடிகட்ட முடியாமல் அது அப்படியே அந்த உப்புகளையோ சர்க்கரைகளையோ பிரிக்காதபடி அனுப்பப்பட போகும்போது நம் இரத்தங்களிலே அந்த கூடுமான வரைக்கும் அந்த சிவப்பு தன்மை அது இல்லாதபடி நீர்த்தன்மையாக மாற்றக்கூடிய ஒரு உப்பு இருக்கின்றது. அதில் சில நீர் கசிவுகள் இருந்தால் எப்படி முழுமையாக அது நீராக மாறுகின்றது. அந்த ரத்தத்தை நீராக மாற்றக்கூடிய நிலைகளாக அது வரப்பட போகும்போது நம் நுரையீரலே இது இந்த உப்பின் தன்மைகள் செல்லும் போது அந்த நுரையீரல் அதிகமான சளியாக ஏனென்றால் அது வடிகட்டும் திறன் பெற்று அது சளியாக மாற்றி அது கோழையாக மாற்றக்கூடிய நிலைகளாக வருகின்றது. ஆனாலும் இப்படி ஒவ்வொரு உறுப்பாக இந்த உப்பு சத்து அது கலந்து அது கலவையாகி நம் தசைகளெல்லாம் செல்லப்பட போகும்போது அதிகமான உப்பு சத்து கொண்ட நிலையில் இருந்தால் எப்படி ஒரு அரிப்பின் தன்மையில் ஏற்படுகொண்டு நம் நல்ல தசைகளையும் அது கரைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இது போன்ற நிலைகள் எல்லாம் உருவாகிவிடுகிறது. ஏனென்றால் இதெல்லாம் கலவைகள் நாம் சுவாசித்த நிலைகள் வெளியில பிரபஞ்சத்திற்குள் எப்படி ஒன்று ஒன்று அது வடிகட்டி இந்த பிரபஞ்சத்தை அது சீராக அது இயங்கக்கூடிய நிலைகளாக அமைவது போன்றுதான் நமது உடலும் ஒரு பிரபஞ்சமாக இருந்து இந்த உயிரால் நுகரப்பட்ட உணர்வுகள் அதன் கலவைகள் அந்தந்த உறுப்புகள் அது பிரித்து அதற்கொப்ப அங்க இயக்கங்களும் உணர்வுகளும் அது மாற்றமாகிறது. ஆனாலும் இந்த சந்தர்ப்பம் நாம் வேதனையும் ஆத்திரமும் இது போன்ற உணர்வுகளை துயரப்படும் உணர்வுகளை நுகரப்பட போகும்போது விஷத்தன்மை கலந்த உணர்வுகளாக ரத்தத்தில் சென்று உடல் உறுப்புகளை பாழாக்கக்கூடிய சந்தர்ப்பமாக வருகின்றது. ஆனால் அகஸ்தியன் அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் தாய் தந்தையரோ இது போன்ற நஞ்சான உணர்வுகள் அக்காலங்களில் அவர்கள் விஷ ஜந்துகளிடமிருந்தும் மற்ற பிராணிகளிடமிருந்தும் அதே சமயத்தில் இயற்கை அதனுடைய தாக்குதல் மின்னல் இது போன்ற இயற்கையினுடைய சீற்றத்திலிருந்தும் அந்த நஞ்சான உணர்வுகள் தங்களுக்குள் பாதித்து தங்களை அது மரணமடைய செய்யாதபடி அதை தடுக்கக்கூடிய சக்தியாக அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக அந்த வல்லமைகளை அவர்கள் புலனறிவால் நுகர்ந்ததால் அந்த நஞ்சை அடக்கிடும் நஞ்சை வென்றிடும் அந்த பல தாவர இனங்களையும் பல தாவர இனங்களுடைய விழுதுகளையும் அவர்கள் அணிங்கலன்களாக போட்டு தாங்கள் படித்திருக்கும் குகைகளிலும் இது போடப்பட்டு அதை சுவாசிக்கப்பட போகும்போது அந்த நஞ்சை வென்றிடும் உணர்வுகள் தான் இப்பொழுது எப்படி நாம் விஷமான உணர்வுகள் ரத்தத்திலே அந்த உயிரால் நுகரப்பட்டது அந்த விஷமானது ரத்தத்தில் கலந்து மற்ற உறுப்புகள் எப்படி கெடுக்கிறது என்று குரு சொன்னாரோ இதே போன்று இந்த உணர்வுகள் நஞ்சு வெஞ்சின உணர்வுகள் அகஸ்தியன் என்ற சிசுவிலே அவனுக்குள் இது விளையப்பட போகும்போது நஞ்சை வடிகட்டக்கூடிய நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்த உணர்வுகளாக அவனுக்குள் அது அணுக்களாக மாறி அவனுக்குள் அது விளையத் தொடங்குகின்றது. இப்படி அவன் விளைந்த நிலையில் கொண்டுதான் பூமியிலே அவன் பிறந்த பின் எப்படி 27 நட்சத்திரங்கள் மின்னலாக ஒளிக்கற்றைகளாக வருவதை அந்த ஒளிக்கற்றைகளை மட்டும் வெள்ளிக்கோள் எடுக்கின்றதோ, இது போன்று அகஸ்தியனும் அந்த தாய் கருவில் பெற்ற அந்த நஞ்சை வெல்லக்கூடிய மின்னலை ஒடுக்கக்கூடிய அந்த சக்திகள் அவனுக்குள் அணுக்களாக விளைந்திருப்பதால் அந்த வெள்ளிக்கோளினுடைய உணர்வுகள் அது எப்படி பிரித்தெடுக்கின்றது, இவனுக்குள் அந்த ஒளியின் அறிவாக அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வருகின்றது. ஆக இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அந்த அறிவின் உணர்வாக இவனுக்குள் தோன்றப்படப் போகும்போதான் அந்த மின்னல்களை எல்லாம் இவன் உற்று நோக்குகின்றான். அந்த மின்னல்கள் எவ்வளவு தூரம் ஊடுருவி செல்லுகின்றதோ அதனுடைய நினைவாற்றல் அவனுக்குள் செல்லுகின்றது. இப்படி சிறுக சிறுக அவனுக்குள் இந்த நஞ்சு வென்றிடும் உணர்வுகளும் ஒளியான உணர்வுகளை வளர்த்திடும் அணுக்களும் விளைந்து 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 இந்த பிரபஞ்சத்தில் 27 நட்சத்திரங்கள் பிற மண்டலங்கள் எடுத்து எப்படி அதற்குள் அது பால்வெளி மண்டலங்களாக மாற்றி அது உணவாக எடுத்து அது உமிழ்த்தக்கூடிய துகள்களாக கதிரியக்க சக்திகளாக அது சீறி இந்த பிரபஞ்சத்திற்குள் மற்ற கோள்கள் அது நுகரும் சந்தர்ப்பமாக அது அமைந்து சூரியன் கவர்ந்து இந்த பிரபஞ்சத்தை ஒளிமயமாக அது எப்படி மாற்றுகின்றதோ, இது போன்றுதான் அந்த ஆற்றல்களை எல்லாம் அந்த உண்மைகளை எல்லாம் இவனும் அறிய நேர்கின்றது. அதன் துணை கொண்டு அந்த ஒளிக்கற்றைகளையே சுவாசித்து அது எப்படி பிற மண்டலங்கள் எடுக்கின்றது, எப்படி இந்த பிரபஞ்சம் ஒளிமயமாக அது ஒருங்கு நினைந்த நிலைகளாக அது எப்படி அந்த ஒளி வெளிச்சமான நிலைகள் அது எப்படி சிருஷ்டிக்கும் தன்மையாக வருகின்றதோ, இதே உணர்வுகளை இவன் நுகர்ந்து தனக்குள் அந்த ஒளியான உணர்வுகளையே அந்த வெள்ளிக்கோள் கவர்ந்த நிலை போன்று ஒளியான உணர்வுகளையே சிருஷ்டிக்கும் சக்தியாக அவன் அந்த வல்லமை பெறுகின்றான். ஆக அந்த எந்த துருவத்தின் வழியாக இந்த பூமிக்குள் வரக்கூடிய இந்த ஆற்றலை அவன் சுவாசித்து அது வளர்த்து கொண்டவன் அதே நிலைகளை அவன் கண்டுகொண்ட நிலைகளை தன் மனைவிக்கும் இது சொல்லுகின்றான். திருமணமான பின்பு அந்த மனைவி இவன் சொன்ன உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு அதுவும் அதை வளர்க்கின்றது. அது அந்த வளர்த்து கொண்ட நிலைகள் தான் தன் மனைவி இந்த நிலை பெற்றதை அவனுக்குள் அந்த கருவுறும் தன்மையாக இருவரும் சேர்ந்த நிலைகள் அது ஒரு பெற்று அதே வழி தொடராக அவர்கள் எந்த துருவத்தை உற்று நோக்கி இந்த ஆற்றல்கள் எல்லாம் அவர்கள் பெற்றார்களோ அதே எல்லையில் இந்த துருவ நட்சத்திரமாக ஒளியின் சுடராக அழியாத நிலைகள் கொண்டு அவர்கள் வாழ்ந்து வளர்கின்றார்கள். அந்த ஆற்றல்களை நாம் பெற வேண்டும், அது பெற முடியும், பெற்று அவர்களை போன்று ஆக வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்களையும் நஞ்சை நாம் நமக்குள் உருவாக்காதபடி நஞ்சை வென்ற ஒளியான உணர்வுகளை உருவாக்கி நாம் அந்த நிலை பெற வேண்டும் என்பதற்கு தன் இந்த விரிவாக்கங்களை விளக்கமாக நமக்கு குருநாதர் எடுத்துரைக்கின்றார்கள்.
உதாரணமாக இன்று கார்த்திகை நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் அதிலிருந்து வரக்கூடிய துகள்கள் சூரியன் நோக்கி வரப்படும் போது வியாழன்கோள் அது சுழற்சியின் வேகத்தால் இந்த 27 நட்சத்திரங்கள் உணர்வுகளை கவர்ந்து தம் பேல் பரப்பில் பரப்பிக் கொள்ளுகின்றது. சுழற்சியின் வேகம் அதிகரிக்கும் போது அடி வெப்பமும் அதிகமாகின்றது. எப்படி நாம் நீரை ஊற்றிய பின் அதிக கொதிகலனாக மாறும்போது ஆவியாக மாறுகின்றதோ, இதேபோல வியாழன்கோளின் கொதிகலங்கள் மாறி மேல்பரப்பில் பனிப்பாறைகளாக உறைந்து விடுகின்றது. அதிலிருந்து வரக்கூடிய ஆவின் தன்மைகள் பல நிலைகளிலையும் அதை வெளிப்படுத்தும் போது, இதே போல கார்த்திகை நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரம் துகள்கள் வரும்போது கார்த்திகை நட்சத்திரத்தை கண்டு இதனுடைய அழுத்தம் தாழாது இது ஓடு பாதையில் வியாழன்கோளுக்கு அதில் மோதிவிட்டால் அதன் சுழற்சியின் தன்மை ஈர்க்கப்படும் போது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் உணர்வுகளின் தனக்குள் எடுத்து மோதலாகி ஒன்றோடொன்று துடிக்கும் தன்மை வருகின்றது. ஏனென்றால் நாம் நமச்சாரத்தை பித்தள பாத்திரத்தில் இயற்றை பூச அந்த நமச்சாரத்தை போட்டால்தான் ரெண்டரை ஒட்டி கொள்ளும் சக்தி கிடைக்கின்றது. இதை போன்று அந்த வியாழனின் உணர்வுகள் இதுக்குள் கலந்த பின் இணைந்து கொண்ட பின் துடிப்பின் நிலையாகி அது இயக்கத்தின் சக்தி அடைகின்றது. ஏனென்றால் வியாழன் கோளில் உருவாகும் உணர்வுகள் ஆவியானாலும் அது ஈர்க்கும் வேகத் துடிப்பின் நிலைவு கொண்டு ஆவி அடையப்படும் போது எதனையும் அந்த ஆவி ஈர்க்கும் சக்தி அதிகமாக பெறுகின்றது. அதனால்தான் எந்த உணர்வின் தன்னுடன் இணைத்து ஒன்றரை இணைத்து ஒரு உயிரினமாக மாற்றும் திறன் தருகின்றது வியாழனுக்கு. இப்போ நமது உயிரும் இதை போலதான் நாம் நுகரும் உணர்வுகள் கண்ணிலை பற்றப்பின் அதை உற்று பார்த்த பின் நமது உயிரின் காந்தப்புல நிறைவு கவரும் சக்தி பெறுகின்றது. நாம் நுகர்ந்து உயிரிலை பட்ட பின் நம் உடல் உள்ள மற்ற குணங்களை நினைத்து புதுவிதமான உணவின் குணங்களை மாற்றும் தன்மையும் அந்த அணுக்களின் மலம் நம் உடலிலே மாற்றங்களாகின்றன. இதெல்லாம் இயற்கை நீரியல். நாம் நுகர்ந்த உணர்வுகள் இரத்தங்களில் கலக்கப்படும் போது இப்படி இந்த பிரபஞ்சத்தில் வெள்ளிக்கோள் தன் உணர்வின் ஒளிக்கட்டைகளை எடுத்துக்கொள்வதும் கேடு விஷத்தின் தன்னை கவர்ந்து கொள்வதும் ராகு இணைந்த உணர்வின் தன்னை பெறுவதும் ஒளி அலைகளை செவ்வாய்க்கோள் எடுத்துக்கொள்வதும் வியாழன் சுழற்சியால் எதனையும் இணைத்து வாழும் தன்மை பெறுகின்றதோ இதே போல நாம் நுகரும் உணர்வுகள் இரத்த நாணங்களிலே கலக்கப்படும் போது பித்த சுரப்பில் உள்ள இந்த உறுப்புகள் இதில் வரும் விஷத்தன்மையின் தன்மை கவர்ந்து கொள்ளுகின்றன. அது தக்க சமயத்துக்கு தக்க மனிதனுக்கு விஷத்தின் தன்மை வடிகட்டிய உணர்வு வருவதனால் நளின உணர்வுகளை ஜீர்ணிக்கும் சக்தி வருகின்றது. கடுமையான நிலைகளை நமக்குள் உணவாக உட்கொண்டால் ஜீர்ணிக்கும் சக்தி அளக்கின்றது. இப்ப மற்ற உயிரினங்கள் பித்தத்தின் சுரப்பி அதிகமாக இருப்பதனால் அந்த விஷத்தின் தன்மை அதிகமாக உமிழ்த்துவதனால் அது துரித நிலை கொண்டு கடும் தட்டைகளையும் அந்த உமிழ்நீர் உமிழ்த்தப்படும் போது அது சீக்கிரம் கரைந்து தன் உணவாக எடுத்துக் கொள்ளுகின்ற விஷத்தால் கரைத்து அதில் ஏற்படும் அமிலத்தன்மை எடையும் போது அது தன் உணவின் தன்மை தன் விஷத்தை தன்னுள் சேர்த்துக் கொள்ளுகின்றது. அதன் வலு கொண்டுதான் உடல்கள் உருவாகின்றது. ஆகவே இதை போல கல் இளன் மண்ணீர் என்று சொல்வார்கள். விஷத்தின் தன்மை வரப்படும் எப்படி தான் மின்னலாகப்படும் போது மற்ற கோள்கள் தான் வடிகட்டிக் கொள்ளுகின்றதோ இதை போலதான் நம் உடலில் உள்ள உறுப்புகள் அதனதன் உணர்வுக்கொப்பு அது நகர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அது உணவாக கொள்ளுகின்றது. இருப்பினும் நம் உறுப்புகளில் விஷத்தின் தன்மை அதிகமாக சேர்த்துவிட்டால் நம் உறுப்புகளில் விஷத்தின் தன்மை அதிகமாக சேர்த்துக் கொண்ட பின் அளவுக்கு மீறினால் அமிதம் நஞ்சு என்ற நரைகளில் நமது கல்லீரலும் மண்ணீரலும் பாலரை வீக்கமாகிவிடுகின்ற எதிர்நிலை வரப்படும். இந்த விஷத்தின் தன்மை வெடிக்கட்ட தவறி இரத்தத்தில் அது கலக்கப்படும் போது இரண்டால் நம்மை எரியாமல் இயக்கக்கூடிய உண்மைகளை நாம் புரிந்து கொண்டால் நம்மை நாம் அறிந்து கொள்ள உதவும். ஆகவே இதை போல கிட்னி விஷத்தை பிரிக்கும் தன்மை வருவதனால் விஷத்தின் தன்மை பிரிக்கும் சக்தி அது இழந்துவிட்டால் விஷம் அதிகமாக தாக்கப்படும் போது விஷத்தை பிரிக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது. அப்ப விஷத்தின் தன்மை பிரிக்கும் தன்மை வரப்படும் போது ஆக இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை மாறுகின்றது. இவ்வாறு மாறும் தன்மைகள் நாம் இரத்தத்தில் கலக்கப்படும் போது இந்த விஷங்கள் நாம் எப்படி உப்பு வைத்தால் அது உள்ள நீர்கள் கலந்து வெறும் நீராக மாறுகின்றதோ இதே போல இந்த நீரின் தன்மைகள் வடிகட்ட தவறினால் இந்த இரத்தங்களில் கலக்கப்பட்டு உப்புத்தன்மை அதிகமாகி நமது நுரையீரல்களில் அதிகமாக உப்புத்தன்மை அதிகமாகி விடுகின்றது. அப்ப அங்கெல்லாம் சளியாகி அது நமக்குள் கோளைகள் அதிகமாகி வாந்தி அதிகமாகும். ஆக இதை உள்ளுக்கு தேங்காது அது வடிகட்டி கொண்டிருக்கும். ஆகவே இந்த நீரின் தன்மை மாறுவது இதே போன்றுதான். இதே போல இதே கிட்னிக்கும் விஷத்தன்மைகள் மாற்றப்படும் போது இதுல சர்க்கரை சத்தும் அதிகமாக சேர்த்துவிட்டால் இதனையும் ஈரணிக்கும் தன்மை இழக்கின்றது. இந்த விஷத்தன்மைகள் அதிகமாக நாம் இரத்தத்தில் கலந்தால் இந்த விஷத்தின் தன்மையால் அந்த சர்க்கரை சத்து அதிகமாக பரவப்படும் போது நமது இரத்தங்கள் அநேகமாக சிவப்பு தன்மை இழந்து நீர்த்தன்மை அடைகின்றது. அப்ப அந்த நீர்த்தன்மை அடையப்படும் போது அதை அதிகமாக உட்கொள்ளும் அணுக்கள் பிறக்கப்படும் போது மனிதனுடைய உடல்களில் இரத்த நாளங்களாக தசைகள் கரைய தொடங்கி விடுகின்றது. உப்புச்சத்து அதிகமானாலும் அந்த நீர் சத்து அதிகமாகி மனிதன் துரித நிலை கொண்டு மரணம் அடைகின்றது. ஆகவே இதைப் போல உணர்வின் தன்மை தான் கொண்டு இந்த உடலை சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப இந்த உயிர் வெளியே சென்றால் மனிதன் அல்லாத உருவைத்தான் உருவாக்கும். ஒரு மனிதனுக்குள் சென்றான் இதே நோயை உருவாக்கி அந்த மனிதனை வீட்டும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இந்த இயற்கை நீதிகள் நடந்து கொண்டுள்ளது. இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டுமா அல்லவா? ஆகவே அகஸ்தியன் தாய் கருவில் இருக்கப்படும் போது பல விஷத்தை முறித்திடும் உணர்வின் சத்தை தனது தாய் பரப்பி வைத்ததனால் விஷத்தை முறித்திடும் உணர்வுகள் அந்த தாயும் நகர்ந்து இரத்தங்களை கலந்து எத்தகைய விஷத்தன்மை இருந்தாலும் முறித்திடும் தன்மையும் சிந்திக்கும் ஆற்றலும் வலுகூறும் தன்மை பெறுகின்றது. அதாவது மின்னல்கள் தாக்கப்படும்போது மின் கதிரின் வேகங்களை தடைப்படுத்தி அந்த உடலில் இரத்த நாணங்களை கலக்க செய்து அந்த உடல் உள்ள அணுக்களை மாற்றும் தன்மை பெறுகின்றது. அத்தகைய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது தாய் கருவிலே வளையும் அகஷன் என்று பெண் கூறும் அந்த கருவில் வரும் சிசுதான் இந்த உணர்வுகளை அது பெறப்பட்டு எதனையுமே ஒளியாக மாற்றும் சக்தி அந்த கருவிலே வளையும் குழந்தை பெறுகின்றது. ஆக தாயின் இரத்தத்தில் கலந்தாலும் வடிகட்டும் உணர்வின் தன்மையை இந்த குழந்தையின் கருவிலை வளரும் குழந்தைக்கு கிடைக்கின்றது. அவன் வழி 10 மாதமும் பிறந்த பின் அவன் பிறந்த பின் இதே போல மின்னல்கள் ஏராளமாக வந்தாலும் மின்னல்களை உற்று பார்த்தாலும் இப்படி வெள்ளிக்கோள் எடுத்துக்கொள்கின்றதோ இதே போல உணர்வுகள் நுகரும்போது அறிவின் வளர்ச்சிகளும் எப்படி மின்னல்கள் வெகு தூரம் செல்லப்படும் போது அந்த வெளிச்சத்தில் எதை பொருளை காண முடிகின்றதோ இதே போல இவன் அறிவின் ஞானங்கள் வளர்ந்து தன்மை வருகின்றது. இப்படி ஒன்றொன்றும் மோதி உலகத்தன்மையை அறிந்திடும் பேராற்றல் பெறுகின்றான் சிறு வயதிலே தாய் கருவிலை வளையப்படும் போதுதான். ஆகவே இதன் உணர்வு வளர்ச்சி பெற்ற பின் இவன் வானத்தை நோக்கி மின்னல்கள் எவ்வாறு வருகின்றது எதிலிருந்து மின்னல்கள் வருகின்றது என்று உற்று நோக்கினான். சற்று முன் உங்களுக்கு சொன்ன அல்லவா, இதே போலதான் 27 நட்சத்திரங்களின் பிறமண்டலங்களிலிருந்து கவரும் அது நட்சத்திரங்களாக மாறி அது கவரும் உணர்வுகள் அதன் அதற்கு தக்கவாறு பால்வெளி மண்டலங்களாக மாற்றுகின்றன. அனைவரும் தோள்கள் தூசிகளாக மாறி வருவதைத்தான் நமது சூரியன் கவர்கின்றது. வரும் பாதையில் எந்தெந்த கோள் துருவ பகுதியில் கவர்கின்றதோ அதற்கு தக்க எடுத்துக்கொள்வதும் இதே போல மின்கதிர்கள் வருவதை மற்ற கோள்கள் எடுத்துக்கொள்வதும் அதற்கு தக்கவாறு இந்த பிரபஞ்சம் உருவாக்குகின்றது. இதே போலதான் நமது உயிர் இது ஒரு இந்த உடல் என்ற நிலையில் ஒரு பிரபஞ்சமாக மாறுகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் என்று சூரியன் எப்படி ஒளிக்கதிராக மாறியதோ இந்த சூரிய குடும்பத்தில் வெள்ளிக்கோள் எப்படி பெற்றதோ இதே போலதான் அகஸ்தியன் தாய் கருவிலை வளையப்படும் போது விஷத்தை வென்றிடும் உணர்வுலாம் வரும்போது பிறந்த பின் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்திலேயே வெள்ளிக்கோள் எடுப்பது போல இவனுக்குள் அந்த ஒளியின் உணர்வை அதிகமாக வளர்த்துக் கொள்கின்றான். அவன் வளர்த்துக்கொண்ட உணர்வின் தன்மைதான் அவன் எண்ணங்கள் எங்கே செலுத்தினாலும் அதன் உணர்வை எளிதில் அழிந்து கொள்ளும் ஞானத்தை பெறுகின்றான். ஏனென்றால் விஷத்தின் தன்மை கடுமையானால் சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து அகஸ்தியன் பெற்ற அந்த பேரருள்தான் தான் திருமணமான பின் தன் மனைவிக்கு எடுத்து சொல்லுகின்றான். மனைவியும் கண்ணுற்று பார்த்து கணவன் சொல்லும் உணர்வனை நுகர்ந்தறிந்து கணவனால் இதை அறிய முடிந்தது என்று கணவனை போற்றித் தெரிகின்றான். ஆனால் அதே சமயத்தில் தன் மனைவி சொன்னதை ஏற்று இந்த உணர்வின் தன்மை ஏற்றுக்கொண்டது என்ற உணர்வு இருவரும் ஒன்றாக்கப்படும் போது இரு உயிரும் ஒன்றி அந்த உணர்வின் தன்மையை உருவாக்கும் தன்மை பெறுகின்றான். இப்ப மனித உடலுக்கும் உடலுறவு கொள்ளும்போது தன் இனத்தின் தன்மை தன் இன விருத்தியை உண்டாக்குகின்றது. ஆக உயிரின் உணர்வுகள் அந்த உணர்வின் தன்மை தான் தரப்படும் போது தாண்பன் என்ற நிலைகளில் இந்த உணர்வு ஒளியின் சரீரமாக மாறுகின்றது. ஆகவே இந்த உணர்வின் கருவாக மாற்றப்படும் போது இப்படி மின்கதையின் உணர்வை தனக்குள் எடுத்து ஒளியின் சரீரமாக பெறக்கூடிய தகுதி பெறுகின்றன. அப்போதுதான் அகஸ்தியன் துருவத்தை நோக்கி எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அனைத்தும் எதன் பகுதியிலிருந்து வருகின்றதோ அதை உற்று நோக்கி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் கவர்ந்து அறிவை உருவாக்கினார். இருவருமே ஒன்றென இணைந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வால் இன்று எதை எல்லையாக அடைந்தனரோ, எல்லையாக உற்று நோக்கினதோ, இந்த உடலை விட்டு சென்ற பின் இதே எல்லையாக என்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்.
கோடிக்கரை தனுசு கோடி, இதற்குண்டான விளக்கங்களை குருநாதர் கொடுக்கின்றார்கள். இந்த பூமியிலே மீண்டும் மீண்டும் உடல் பெறக்கூடிய அந்த உணர்வுகள் அனைத்துமே சிவதனுசை சார்ந்தது. அதைத்தான் மானும் சிவதனுசுதான், புலியும் சிவதனுசுதான். சந்தர்ப்ப வசத்தால் ஒரு மானை சந்திக்கக்கூடிய புலி அந்த மானை கொன்று புசிக்கின்றது. ஆனால் மானினுடைய உணர்வோ புலியினுடைய உணர்வுகளை, அந்த வேகமான உணர்வுகளை அதையே உற்று பார்த்து அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அந்த புலியினுடைய உணர்வுகளை நுகரப்பட போகும்போது அந்த உணர்வுகள் இது சிவதனுசாக மாறி அது புலியினுடைய உடலுக்குள் அந்த கருவுறும் இடத்திற்கு சென்று அந்த உணர்வுகளை கவர்ந்து புலியாக மாறுகின்றது. இப்படி ஒவ்வொரு சரீரங்களும் ஒரு எலியை பூனை விழுங்குமே என்றால் அதுவும் சிவதனுசுதான். இப்படி ஒன்றுக்கொன்று இரையாகி ஒன்றிலிருந்து ஒன்று வளர்ச்சியாகி இப்படி பலகோடி நிலைகளாக பலகோடி சரீரங்களாக நாம் மாற்றமாகி மாற்றமாகி அதனுடைய கடைசி நிலையாகத்தான் கோடிக்கரையாக இந்த மனித உடலை நாம் பெற்றிருக்கின்றோம். இது எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அதைத்தான் அங்கே காவியங்களில் அந்த சாஸ்திரங்களில் நாம் வந்த நிலையை, நாம் போக வேண்டிய நிலையை உணர்த்துவதற்காக இது காரண பெயர்களை வைத்து அதற்குண்டான ஸ்தல புராணங்களையும் அமைத்து நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த கரையில் இருக்கின்றோம், கோடிக்கரையில் இருக்கின்றோம். இதிலிருந்து நாம் எங்கே செல்ல வேண்டும், இதிலிருந்து விடுபட்டு சென்றவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், எந்த நிலையை அடைந்தார்கள் என்பதை உணர்த்துவதற்கு தான் தனுசு கோடி. தனுசு கோடி என்றால் இப்ப தனுசு என்றாலே ஒன்றிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வீரியமான அந்த கூர்மையான நிலைகள். ஆக நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல் மற்றவர்களுடைய உணர்வுகளை தாக்கப்பட போகும்போது அங்கே உணர்ச்சிகளை தூண்டி அவர்களை இயக்க செய்கின்றது. ஒரு வெள்ளிலிருந்து வெளிப்பட்ட அம்பு போன்று அது கூர்மையாக தாக்கி இதைத்தான் தனுசு என்று சொல்லு. ஆக ஒன்றிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகள் தனுசாக மாறுகின்றது. ஆக இது போன்று எத்தனையோ நாம் சரீரங்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் மனித உடலாக நாம் வளர்ச்சி பெற்று வந்திருந்தாலும் இந்த மனித உடலிலே நமக்குள் ஒன்றுக்கொன்று அந்த உணர்வுகள் அந்த தனுசு அது அனைத்தும் எதிர்மறையாகி பல நிலைகள் ஆகி அதன் நிலைகள் அது இயங்காதபடி தன்னிச்சையாக அது செயல்படாதபடி இது அனைத்தையும் ஒன்றாக்கி பல கோடி சேர்ந்துதான் இங்கே வந்திருக்கின்றோம். அந்த பல கோடியும் இங்கே ஒன்றாக்கி தனுசு கோடி இது அனைத்தையுமே நாம் ஒருங்கிணைத்து உயிரோடு ஒன்றி அது ராமலிங்கமாக அது மாற்ற வேண்டும். அப்படி மாற்றியவன் தான் அகஸ்தியன். தனுசு கோடியாக தனக்குள் இருக்கும் பல கோடி உணர்வுகளையும் அது உயிரோடு ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றி கணவன் மனைவியாக அவர்கள் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பது என்ற நிலை அது ராமலிங்கமாகத்தான் அங்கே காவியங்கள் சில புராணங்களாக அது காட்டப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவனுக்கு இந்த சக்தி எப்படி வந்தது என்பது தான் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்களை அது நினைவுபடுத்தி இந்த வெள்ளிக்கோளுடைய இயல்புகளை அதை நாம் தெரிந்து கொள்வதற்காக இன்று நாம் அம்மாவாசை என்று சொல்லுகின்றோம். இந்த கடுமையான நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தமிழ் வைத்தியங்களும் மற்ற பண்டைய கால நிலைகளும் இதை சொல்லுவார்கள். இது போன்று நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் அம்மாவாசை தாண்ட வேண்டும். அம்மாவாசை தாண்டினால்தான் அவள் உடல்நிலையை பற்றி நாம் கணிக்க முடியும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஏனென்றால் அம்மாவாசை என்றால் சந்திரனுடைய ஒளி கதிர்கள் அறவே அது பிற மண்டலங்களுடைய அது மறைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதால் அந்த சந்திரனிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளி அந்த கற்றைகள் நமது பூமியினுடைய ஈர்ப்புக்கு சிறிதளவு கூட அன்றைய நாள் கிடைக்காது. ஆக அந்த சந்திரனுடைய அலைகள் நமக்கு கிடைக்காத நிலை வரப்போகும்போது அந்த உருவா இந்த பூமியில உருவான மற்ற உயிரினங்களும் சரி அனைத்துக்குமே சரி அது கனமான சுவாசமாக இருக்கும். அந்த கனமான சுவாசத்தை எடுத்து அந்த உடல் அது சீராக இயங்கக்கூடிய நிலையில் சிரமமாக இருப்பதால் தான் இது போன்று சொல்லுகின்றார்கள். அக்காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் இதையெல்லாம் உணர்த்தியுள்ளார்கள். ஆக இப்படி இது போன்ற நிலை இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தில் சந்திரனுக்கு இது போன்று ஆனாலும் அந்த சந்திரனுக்கு அந்த அமாவாசை இருக்கக்கூடிய நிலையில் அந்த இருள் சூழ்ந்த நிலையை அது நீக்குவதற்கு இந்த வெள்ளிக்கோள் உபகாரம் செய்கிறது. ஏன்னா இந்த வெள்ளியை பற்றியும் இன்று தெரிந்திருக்கிறார்கள் இல்லையோ, அன்று இது வெள்ளியை மிக பிரகாசமாக அது வெள்ளி முளைத்து விட்டது. அந்த வெள்ளி முளைக்கும் முன் நாம் இப்படி செல்ல வேண்டும் என்றெல்லாம் பல நிலைகள் அக்காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் பேச்சு வழக்கில் நமக்கு இது உணர்த்தியதெல்லாம் நாம் பார்த்திருக்கலாம். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் 27 நட்சத்திரங்கள் எவ்வளவு முக்கியமோ அதிலிருந்து வெளிப்படக்கூடிய துகள்கள் ஒன்றுக்கொன்று மோதி மின்னல்களாக அது ஒளி கற்றைகளாக அதனுடைய விஷத்தன்மைகள் பரவினாலும் அதிலே அந்த பிரகாசமான அந்த ஒளி கற்றைகளை மட்டும்தான் வெள்ளிக்கோள் சுவாசிக்கின்றது, அதை தனக்குள் வளர்த்துக் கொள்கின்றது. அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளிக்கோளுடைய உணர்வுகளை பெற்று பெற்றுதான் அந்த அமாவாசைக்கு பின்பு அதுக்கு ஜீவன் கிடைத்து இந்த சந்திரனும் அது பிரகாசமான நிலையில் வருகின்ற இதே இயல்புகளைத்தான் இங்கே குருநாதர் நமக்கு மீண்டும் இது சுட்டி காண்பித்து இந்த உணர்வின் அறிவுகள் அவர்களுக்குள் பெற்றுதான் அகஸ்தியுடைய தாய் தந்திருக்கும் இந்த அறிவின் ஞானங்கள் கிடைத்து அவர்கள் சுவாசித்த அந்த உணர்வை அதன் வழி அகஸ்தியனுக்கும் இதே உணர்வுகள் பெறப்பட்டு அவனும் இந்த பிரகாசமான நிலையை அடையக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அவனுக்கு உருவாகியது. ஆக அதை போன்ற நிலைகள் அவனுக்குள் வளர்ச்சி அடைந்துதான் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இந்த 27 நட்சத்திரங்கள் மின்னலாக ஒளிக்கற்றைகளாக அது வருவது, இது வடிகட்டி ஒரு பிரகாசமாக உருவாக்குவது போன்று அவனும் அந்த உயிரோடு ஒன்றும் நிலைகளில் இந்த பிரகாசிக்கக்கூடிய நிலைகளை தன் உயிரிலே அது தன் உணர்வுகள் எல்லாம் அது முழுமையாக இது போன்று கணவன் மனைவியாக இது இரண்டு பேரும் இணைந்த நிலைகள் அந்த ஒளியின் சரீரமாக ஒளியின் கற்றைகளாக அவர் வளர்த்து அவர் அழியாத நிலைகள் கொண்டு உயிரை போன்றே வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள். ஆக அத்தகைய நிலைகளை நாம் பெற வேண்டும். அதைத்தான் தனுசு கோடி என்று நம்முடைய உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருள் பேரலை உணர்வுகளை நாம் சிறுக சிறுக இணைத்து அவன் எப்படி அந்த 27 நட்சத்திரம் ஒளிக்கட்டுகள் எடுத்து ஒளியாக மாறினானோ அதுபோன்று நாமும் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த நட்சத்திர ஒளிக்கட்டுகளை துருவ நட்சத்திரத்தின் துணை கொண்டு நமக்குள் இணைத்து தனுசு கோடியாக அது ஒளியான உணர்வாக அந்த கோடி என்ற நிலையில் நமக்குள் அது ஏகமாக ஒளியாக மாற்றி ராமலிங்கமாக உயிரோடு ஒன்றி அழியாத நிலைகள் அந்த அவனை போன்று பெற வேண்டும் என்பதற்கு இந்த விளக்கு உரையை நமக்கு குருநாதர் கொடுக்கின்றார்கள்.
புலி சிவதனுசு, மானும் சிவதனுசு. ஆகவே உடல் என்ற நிலை இது சாந்தமானது, புலியின் உணர்வு வீரியமானது. அந்த விஷத்தின் தன்மை தாக்கப்படும் போது மானின் உணர்ச்சிகள் மாறுகின்றது. ஆகவே அதை அடக்கி புலியின் உணர்வுகள் அதிகமாகப்படும் போது அது சிவதனுசாக இன்று மானாக இருக்கின்றது, அடுத்து புலியின் உணர்வுகள் சேர்த்துக் கொண்ட பின் புலியாக மாறுகின்றது. எப்படி குழவி புழுவை கொட்டிய பின் அதுவும் சிவமே, புழுவும் சிவமே. இந்த விஷத்தின் தன்மை அதற்குள் அதிகரிக்கப்படும் போது இந்த சிவத்தத்துவ சிவதனுசாக மாறி குழவியாக மாறுகின்றது. இதே போல பூனையும் சிவமே, எலியும் சிவமே. பூனையின் வலுவான உணர்வுகள் எலியை தாக்கப்படும் போது சிவதனுசால் அடிபட்டு இந்த உணர்வின் தன்மை தாக்கப்படும் போது எலியின் உயிரான்மா வெளிவந்த பின் அந்த பூனையின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்வாக பூனையாக மாறுகின்றது. ஆகவே எலியின் உடல் பூனைக்கு இரையாகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அந்த பூனையின் உணர்வை கண்கள் அது நுகர்ந்து உயிரிழப்பட்ட பின் இந்த உணர்வுகள் எலி உருவாக்கிய அணுக்களுக்கு இரையாகின்றது. ஆகவே அந்த பூனையின் வலுவான உணர்வுகள் இரையாக்கப்படும் போது எலியின் உயிர் வெளியே வந்த பின் பூனையின் உணர்வின் வலுவால் ஈர்க்கப்பட்டு அதனுள் சென்று அது புழுவாக அது வந்து பூனையாக மாறுகின்றது. இவையெல்லாம் சிவதன் சென்று ராமயானத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. இப்படி நாம் ஒன்றை ஒன்று கொன்று சென்று இவ்வாறுதான் பல கோடி நிலைகளில் நாம் மனிதனாக உருவாக்கிய பின் கோடிக்கரை ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு உடலுக்குள் சென்று உடலின் உணர்வுகளும் கண்களும் மாறி இப்படி பல கோடி உடல்கள் எடுத்து நாம் மனித உடல் கோடிக்கரை என்று தெளிவாக கூறப்படுகின்றோம். இப்போது எத்தனை வகையான மிருகங்கள் இருப்பினும் அதன் கலவைக்கொப்பதான் மிருகங்களின் உருவங்கள் மாறியது. இப்ப இதை போன்று தனுசு கோடி என்று கூறப்படுகின்றது. அகஸ்தியன் தன் வாழ்நாளில் இத்தகைய நஞ்சினை வென்று வென்று உணவின் தன்மை ஒவ்வொன்றும் ஒளியாக மாற்றி வானுலக ஆற்றலை தனக்குள் நுகர்ந்து நஞ்சினை வென்று உணவை ஒளியாக மாற்றியவன் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷி ஆனது. அவ்வாறு துருவ மகரிஷி ஆன பின் அவன் தான் பெற்ற சக்தியை தன் மனைவிக்கு எடுத்து சொல்லி மனைவியும் தன் கணவர் உயர வேண்டும் என்றும் கணவர் தன் மனைவியின் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று இருவரும் ஒன்றாக இணைந்தனால் வானுலைகள் ஏற்படும் 27 நட்சத்திரங்களின் ஒன்றோடொன்று முராயப்படும்போது மின்னல்கள் ஓடுவதை மின் கதிர்களாக வருவதை இப்போது வெள்ளிக்கோள் அதனுடைய வலிவின் தன்மை கொண்டு எடுத்துக்கொண்டால் ஒளி வெள்ளத்தை ஊற்றும் சக்தி பெறுகின்றது. விஷத்தை அதிகமாக நேசிக்கும் கேதுக்கோள் இந்த மின்னலிருந்து பிரிந்து செல்லும் விஷத்தை தனக்குள் கவர்ந்து கொள்ளுகின்றது. நான் கேது என்று ராகுன்ற நிலைகளில் 2 நட்சத்திரங்கள் மோதலில் ஏற்பட்ட 2 இணைந்து அந்த மோதலில் ஏற்பட்ட சப்தத்தை இன்று செவ்வாய்க்கோள் எடுத்துக் கொள்கின்றது. அதே சமயத்தில் ராகு இதன் விஷத்தின் 2 இணைந்த உணர்வினை ராகுக்கோள் எடுத்துக் கொள்கின்றது. இதனை தனித்து பிரித்த இடையற்ற ஆவித்தன்மையை ஆவியாக செல்வதை சனிக்கோள் தன் சுழற்சியில் கவர்ந்து அது நீராக மாற்றிக் கொடுக்கின்றது. இப்ப இதைப்போல மேகங்களில் கூடப்படும் போது சனிக்கோள் இருந்து வெளிப்படும் உணர்வுகள் அந்த நீரின் தன்மையை மற்ற மேகங்களின் உறைந்த பின் உலகிற்கே மழையாக பெய்யும் சக்தி பெருக்கின்றது நமது பூமிக்கு. அவ்வாறு அது சேமித்து வைக்கவில்லை என்றால் அதனுடைய ஓடு பாதையில் கரைந்து தரும் துகள்கள் எங்கெல்லாம் அந்த மேகங்கள் கூடியுள்ளதோ அதன்பேல் அதன் மேலிருந்து அந்த குளிர்ந்த நிலைகள் இந்த மேகங்களில் படரப்படும் போது அது மழை நீராக கொட்டி நமது நாட்டுக்கு பூமிக்கு உயர்ந்த நிலைகளை கொடுக்கின்றது. ஆனால் இதை போல மனிதனின் நிலைகளில் நாம் அறியாது எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை அகஸ்டின் தன் வாழ்நாளில் அவன் தாய் கருவிலே இருக்கப்படும் போது விஷத்தை மிரிச்சிடும் பல பல பச்சலைகளை அந்த அகஸ்டினுடைய தாய் தந்தர்கள் தன் உடலிலும் தான் படுத்திருக்கும் நிலைகளிலும் பரப்பி விட்டதனால் அவர்கள் நுகர்ந்த உணர்வு விஷத்தை மிரிக்கும் அணுக்களாக மாறுகின்றது. இதை போல விஷத்தின் தன்மை மின்னலாக மாறும்போது எப்படி வெள்ளிக்கோள் எடுத்துக்கொள்கின்றதோ இதை போல விஷத்தின் தன்மை முறித்து அந்த அகஸ்டினுடைய தாயார் அது நுகர்ந்த உணர்வுகள் அந்த ஒளியின் தன்மையாக தெரிந்திடும் அறிவின் தன்மையாக அது நுகர்கின்றது மாறுகின்றது. அந்த மாறிய உணர்வுகள் அகஸ்டினுடைய தாயின் கருவிலே இது மாற்றப்படும் போது எப்படி இன்று வெள்ளிக்கோள் தன் உணர்வின் தன்மை வெகு தொலைவில் இருப்பதை கவர்ந்து மிக பிரகாசமாக இருக்கின்றது. அந்த வெள்ளிக்கோள் தான் இன்று சந்திரன் மற்ற கோளின் தன்மையை மறையப்படும் போது இதே வெள்ளிக்கோள் பக நிலைகளும் வெளி எடுத்துக்கொண்டு மற்ற கோள்களால் மறைக்கப்படும் போது சந்திரன் அந்த வெள்ளிக்கோளின் உணர்ச்சியை தூண்டப்பட்டுதான் இன்று நமது பூமிக்கு சில உணவின் அருவிகள் வருகின்றன. இல்லை என்றால் சுத்தமாக சந்திரன் முழு பவன் அமாவாசை ஆகப்படும்போது பார்க்கலாம் உடல்களில் நோயுள்ளோருக்கு இயக்க சக்தி கம்மியாகி துரித நிலை கொண்டும் வருகின்றன. இதைப்போல இந்த இயக்கின் உண்மையின் உணர்வுகளை இன்று ஒளிக்கட்டைகளை வெகு தூரத்தில் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய சுற்றுப்பாதையில் இன்று சந்திரன் அருகிலேயே நேர்கோற்று வருவதனால் இது சுருக்கமாகும் போது தேய்பிரையாக தன் அருகிலேயே வருகின்றது. ஒளி மங்கும் நேரத்தில் உணவின் இயக்கம் மங்கும் நேரத்தில் இந்த வெள்ளிக்கோளின் உணர்வை அதுக்கு உபகாரம் செய்கின்றது. இதை போன்று இவர் அகஸ்தியின் தாய் கருவில் இருக்கப்படும் போதும் இந்த 27 நட்சத்திரங்களில் வரும் விஷத்தன்மைகள் வெளிப்படுவதை இவர்கள் அடக்கும் பச்சளை மூலிகையினால் அதை அடங்கி அதன் உணர்வுகள் இவர்கள் நுகரப்படும் போது விஷத்தின் தன்மை அல்லாதபடி வெள்ளிக்கோழி போன்ற இவங்க உணர்ச்சிகள் மோதி அவங்களது உணர்வுகள் பிரகாசமாக்கின்றன.